எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் வருகிறீர்கள். அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டீரே. உம்மை சேவிக்கிற பாக்கியத்தை தந்தீரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே நீரே எங்கள் இரட்சகர். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லைப்பா. பரிசுத்தாவியான தேவனே, எங்கள் சிந்தனைகளை ஆண்டு கொள்ளுங்கப்பா, எங்கள் நினைவுகளை ஆண்டு கொள்ளுங்கப்பா. எங்களை கட்டு தாருங்க, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தமமான இருதயத்தை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் Book of Genesis, chapter 12, verse 1-3, வாசிக்கிறோம்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
கடந்த முறை நாம் பார்த்தது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் God is a God of blessing. நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே அவர் சிலுவிலே சாபமானார் என்று எழுதப்பட்டது. ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மட்டுமல்ல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஐ வில் பிளஸ் யூ, இன் த மீன் டைம் யூ வில் பி எ பிளஸ்ஸிங். நான் சொல்றது தயவுசெய்து நன்றாய் கவனி. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற ரெண்டு பக்கங்களை நாம் சரியாக கவனித்தால் தான் நாம் பேலன்ஸாக ஆண்டவருக்குள்ளே வாழ முடியும். ஒன்று, ஆபிரகாம் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அது மட்டுமல்ல, அவன் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றும் தேவன் விரும்பினார். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன், ஓ உண்மையான ஒரு தேவ மனுஷி, அவன் இந்த உலகத்திலே தேவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்கிறது மட்டுமல்ல, அவன் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பாரு, சரின்ற ஒரு ஆமை சொல்லு. போன தடவை நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதன் மறுபக்கம், என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். Make me a blessing for many people, Lord. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ண விட்டால், அவருடைய ஜெபத்தை நீங்கள் கவனித்து கேட்டால், அடிக்கடி என்ன சொல்வார்கள்? ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, இயேசுவே என்னை ஆசீர்வதி, கர்த்தாவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், நான் கையிட்டு சேர காரியங்களை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுடைய படிப்பு தொழுதுறைகளை ஆசீர்வதியும். எஸ், இட் இஸ் குட். ஆனால் நீங்க கவனித்து பாருங்க, எத்தனை பேர் என்னை ஆசீர்வதியும், அதே நேரத்தில் என்னை அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவர் என்று ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆர் யூ கோயிங் டு பி எ பிளெஸிங் ஃபார் மெனி பீப்பிள்? ஓ, நீ விரும்புகிறபடி வாழப்போகிறாயா? அல்லது தேவன் விரும்புகிறபடி அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறாய். ஐ டெல் யூ பீப்புள், ஆபிரகாம் ஆசீர்வாதமாக வாழ்ந்தார், உண்மைதான். ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் அவரை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அவன் கைது செய்கிற காரியங்களெல்லாம் ஆசீர்வதித்தார். அவன் போற இடங்களெல்லாம் அவனை பாதுகாத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமனவர்களே, ஆபிரகாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழ்ந்தார். அதே நேரத்தில் அவர் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ்கிறார். பாருங்க, நாம் விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். சோ நாமும் அவரை போல இந்த உலகத்தில் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகவும் தேவனுடைய திருவுளமாகவும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபங்களிலே ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய நோக்கங்களிலே ஒரு திருப்பம், ஒரு மாற்றம் வந்துதான் ஆக வேண்டும். என கருமானவர்களே, நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறோம், 4 சுவர்களுக்குள்ளே ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறோம் என்றதோடு மட்டும் அல்ல, நாம் எத்தனை பேருக்கு தேவனுக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த சாயங்கால வேளையிலே நாம் எப்படி அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்கின்ற சில முக்கியமான சத்தியங்களை, தாற்பயங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கூர்ந்து கவனித்து பார்த்து நாம் வீடு செல்வது நலமாக இருக்கும் என்று சொல்லி தேவனுக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். நான் நேரத்தை நான் இப்படியே கொண்டு போக விரும்பல. 1வது வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போம். 12 அதிகாரத்தில் முதல் வசனத்தை தயவு செய்து சீக்கிரமாக வாசி.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
வாசி.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
சரி, என்ன கவனிங்க, இந்த 3வது வசனத்தை கீழ்ப்படி சொல்றது, பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். சீதா, அவன் ஆசீர்வாதமாக இருந்தது மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற அனைத்து வம்சங்களும் அவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்திருக்கான். பாருங்க, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானாக இருந்தான் என்று வேதம் சொல்வது உண்மைதான். இந்த மீன் டைம் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஜாதிகளும் அவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படத்தக்க ஒரு தேவ வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்திருக்கான் சொன்னால், அதுதான் மறித்தும் இன்றைக்கும் அவன் பேசிக் கொண்டிருக்கான். பாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சந்ததியிலேயே பிறந்தார். கிறிஸ்து இயேசுவை மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறதை நாம் பார்க்கக்கூடியதாக போகட்டும். ரைட், எப்படி ஆபிரகாம் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினார்? எங்கேயோ இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் அழைத்து, பேர் ஊர் முகவரி அட்டி இருந்த ஒரு மனிதனை தேவன் அழைத்து சொல்லுகிறாரு, நான் உன் பெயரை பெருவப்படுத்துவேன். I will make you a great person. I am the Lord your creator. எங்கேயோ இருந்த ஒரு மனிதனை, பேரற்று ஊரற்று முகவரி அட்டிருந்த ஒரு மனிதனை தேவன் அழைத்து சொல்லுகிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தை, ஒரு மகிமையான வாக்குத்தத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தாலும், அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை ஆபிரகாம் வாழ வேண்டியது இருந்தது. இதைத்தான் நீங்க கவனிக்கணும். தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தது உண்மைதான், ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் ஒரு சரியான, ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்வு தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டி இருந்தது. ஒருவேளை ஆபிரகாம் வாக்குத்தத்தை பெற்றிருந்தாலும் கோணலான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், இந்த வாக்குத்தத்தெல்லாம் அவருக்குள்ள நிறைவேறியிருக்குமா சிந்தித்து பாருங்கள். ஆகவேதான் ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், முதல் வசனங்களை வாசித்து பார்த்தால், ஒரு நாள் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமமாயிரு. இந்த வார்த்தையை திரும்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. 24 ஆண்டுகள் தேவனோடு வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து, தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேவ மனிதனை திரும்பவும் தேவன் கூப்பிட்டு, அவனை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. ஏனென்றால் உனக்குள்ளே இந்த பூவில் இருக்க சகல வம்சங்களும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே நீ உத்தமமாயிரு, உண்மையாக இரு, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நான் உனக்கு கொடுத்த வாக்கு திட்டம் உன்னிலே நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாம் அந்த வாக்கு திட்டத்தை பெற்ற பிற்பாடு மிக கவனமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. போகட்டும், நாம் முதலாவது வசனத்தில், 12:1 நாம் பார்க்கிறோம், தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொன்ன முதல் வார்த்தை என்னவென்றால், உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விட்டுவிடு. வந்ததும் வந்தார். This was the very first time. இதுதான் முதல் தடவை, இதுதான் முதல் தடவை இந்த மனிதனோடு தேவன் பேசுகிற இடம். வந்ததும் வந்தார், முதல் தடவையாக அந்த மனிதனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? உன் தேசத்தை விடு, உன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து சொல்றார். பாருங்க, இந்த வார்த்தைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் தான் என்ன? இதைத்தான் நாம் சிந்திக்கிறோம். இப்படி ஆண்டவர் அந்த மனிதனிடத்திலே கேட்டாரே, இப்படி ஆண்டவர் அந்த மனிதனிடத்திலே சொன்னாரே, இப்படி ஆண்டவர் சொன்னதற்குரிய காரியம் என்ன? இதுல இருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பதைத்தான் நான் இந்த மாலை வேளையிலே சுருக்கமாக கூட பார்க்க விரும்புகிறேன். என்ன கவனிங்க, உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், மாற்று வார்த்தையில சொல்ல போனார், ஆபிரகாமே இதுவரை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்தாய், இதுவரை நீ போக விரும்பும் இடத்துக்கெல்லாம் போனாய், இதுவரை நீ செய்ய விரும்பினதெல்லாம் செய்தாய், இதுவரை நீ என்னெல்லாம் நினைத்தாயோ அதையெல்லாம் செய்தாய், ஆனால் இது முதல், இன்று முதல், இந்த நாள் தொடங்கி, இந்த நேரம் தொடங்கி, இனிமேல் நீ அப்படி வாழ முடியாது. Because I have called. நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு திட்டமுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா இருந்தால், இனி நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நீ வாழும். அதுதான் உன்னை குறித்த என்னுடைய பெரிய எதிர்பார்ப்புன்னு சொல்லி தேவன் இந்த வார்த்தை மூலமா சொல்றதை நாம் கவனிக்கூடியதாக இருக்குது அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளு, கவனி. நாம் அல்லது நம்மை தேவன் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமா இருந்தார், முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய சுய வெறுப்புகளுக்கு இல்லை என்று சொல்ல நமக்கு தெரியும். ஆங்கிலத்தில் செல்ஃப் டினாயல் சொல்வார், சுய வெறுப்பு அல்லது சுயத்துக்கு மறித்தல். இந்த கட்டத்துக்குள்ளே நாம் வரும் வரைக்கும் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியும். நான் சொல்றத சிந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கவனி. ஆபிரகாம் ஆண்டவர் அவரை சந்திக்கும் வரைக்கும் தன் விருப்பம் போல வாழ்ந்தார், தான் விரும்பின இடமெல்லாம் போனார், தான் விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்தார், தான் விரும்பினபடியெல்லாம் செய்தார். உண்மைதான். ஆனால் தேவன் அவரை சந்தித்த பின்பாடு அவருடைய வாழ்க்கை மாறிற்று. இனிமேல் ஆபிரகாம் தன் சுய விருப்பப்படி வாழ முடியாது, தான் விரும்புகிற இடங்களுக்கு போக முடியாது, தான் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது. சொல்ல போனால் அவருடைய மனசும் மாமிசமும் விரும்புறது எல்லாம் அவர் இனிமேல் நிறைவேற்ற முடியாது. ஏன்? தேவன் அவனை அழைத்திருக்கிறார். மட்டுமல்ல, அவருக்கு சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தும் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமா இருந்தால், இன்னும் சொல்ல போனால் அவர் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டுமா இருந்தால், முதலாவது தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அவர் என்ன செய்யணும்? மறிக்கணும் அல்லது இல்லை என்று சொல்லணும். உலகின் அவர் ஆமை சொல்லு. இட் இஸ் நாட் ஈஸி. இது இலகுவான ஒரு காரியம் இல்லை. நாம் எல்லாருக்குள்ளேயும் சுய விருப்பங்கள் இருக்குது. பாருங்க, நம்முடைய மனசும் மாமிசமும் சில காரியங்களை விரும்புது. இதை ஒருவர் மறுக்க முடியாது. நாம் இன்னும் மாமிசத்திலும் ரத்தத்தில் தான் இருக்கிறோம். என்னுடைய ஏஞ்சல் நமக்குள்ளே சில சொந்த விருப்பு வெறுப்புகள் இருக்குதான் பாருங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற விருப்பு வெறுப்புகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனாலும் எல்லாருக்குள்ளும் சொந்தமாக சில விருப்பு வெறுப்புகள் இருக்கத்தான் செய்து பாருங்க. இப்ப கேள்வி என்னவென்றால், கவனிங்க கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்க சுய விருப்பங்களை நீ நிறைவேற்ற வாழ போகிறாயா, அல்லது உன்னை அழைத்த தேவனுடைய விருப்பத்தின்படி நீ வாழ போறாயா? இங்குதான் உடைய அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் இருக்கு. Everybody can say, oh, Jesus is the Lord. எல்லாரும் இயேசு ஆண்டவர் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்று வரும்போதுதான் வித்தியாசங்கள் வெளிப்படும். அங்கேதான் மனிதர்கள் எப்படிப்பட்டவர் என்பது நாம் புரியக்கூடியதாக இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் உன் சுய விருப்பு பொறுப்புகளுக்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஒருவேளை நீ சொல்லலாம், நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். Listen, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நீ வாழ போறாய, அல்லது உன் சுய விருப்பு வெறுப்புகளுக்காக வாழ போறாய்? ரட்சிக்கப்பட்டிருந்த எத்தனை ஆண்டு, எவ்வளவுக்கு நீ தேவ விருப்பங்களை நிறைவேற்றிருக்கிறாய், எந்த அளவுக்கு தேவனோடு நடக்கிறாய், எந்த அளவுக்கு தேவ காரியங்களுக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாய், எந்த அளவுக்கு தேவ சித்தத்துக்கு நீ அர்ப்பணித்திருக்கிறாய்? தேவனுடைய நோக்கம் நிறைவேற, தேவ வல்லமை வெளிப்பட, தேவ தயப்பு வெளிப்பட, தேவ கிருபை வெளிப்பட நான் வாழுகிறேனா, அல்லது என் சுய விருப்பு வெறுப்புகள் நிறைவேற்றுவதற்காக நான் வாழுகிறேனா, ஓடுகிறேனா, திரிகிறேனா, அலைகிறேனா? திங்க போட்டா. வாழ்க்கை என்பது ஒரு தடவை, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போகும். ஆபிரகாமை பார்த்தான்னு சொன்னார், உன் தேசத்தை விடப்பா, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடு, நான் சொல்ல இடத்துக்கு போ, இனிமே நீ விரும்புறபடி நான் வாழ முடியாது. நான் யோசித்து பார்த்தேன், புதிய பாட்டில் ஆண்டவர் சீசர்களை அனுப்பினார், கழுதையை கொண்டு வாங்க, நான் அதை ஏறி பவனி போகணும். கடைசி வாரம் போனாங்க, ஒரு கழுதையை கஷ்டப்பட்டு அவுட்டு கொடுத்து ஆண்டோட கொடுத்தாங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இப்ப ஆண்டவர் அந்த கழுதை மேல ஏறி பவனி போற, நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை அந்த கழுதைக்கு வாயிருந்தா சொல்லியிருக்கும், இவ்வளவு நாளும் என் விருப்பம் போல போனேன், நான் விரும்புற இடமெல்லாம் போனேன், விரும்புறது எல்லாம் சாப்பிட்டேன், விரும்பினபடி எல்லாம் வாழ்ந்தேன். இப்ப இயேசு கிறிஸ்து என் மேல வந்துட்டாரு பாருங்க, இனிமே நான் விரும்புறபடி எல்லாம் போகலாது, அவருக்காக டிரெக்ஷன் படிதான் நான் போக வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதைக்கு வாய் பேசக்கூடியதான் சொல்லியிருக்கும் இல்லையா? யோசி பாருங்க, நான் இயேசுவை சுமக்கிறவன், எனக்கு மறந்துடாது. நீ இயேசுவை சுமக்கிறவர், கிறிஸ்துவானவர், மகிமையை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருப்பதை அந்த ரகசியம். நீ யாரை சுமக்கிறாய்? நீ ஜீவனுள்ள தேவாதி தேவனை சுமக்கிற ஒரு மனிதனாக மனுஷியாக இருந்தால் உன் சுய விருப்பு வெறுப்புகளுக்கு நீ இயேசுன்னு சொல்ல மாட்டாயே. நீ உண்மையாக ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுற ஒரு மனுஷனாக மனுஷியாக இருந்தால் உன் மனசும் மாமிசமும் விரும்புறபடி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற மாட்டாயே. சுய வெறுப்பு, கம் வித் மீ, யோவான் 12 அதிகாரம், இயேசு என்ன சொல்றார் பாப்பா?
நான்
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கோதுமை மணியானது,
கவனிங்க, கோதுமை மணியானது
நிலத்தில் விழுந்து
சாகாவிட்டால்
தனித்திருக்கும்,
அது தனித்திருக்கும்,
செத்ததே ஆகிய மிகுந்த பலனை
கொடு. This is the truth. We cannot change the word, let the word can change our life. நாம் தேவ வார்த்தையை மாற்ற முடியாது, தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். பாருங்க, கோதுமை மணியானது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மாண்டால் ஒளிய அது பலன் தரா. ஒரே ஒரு கோதுமை மணி நிலத்திலே விழுந்து மாண்டது. இன்றைக்கு எத்தனை 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 பேர் அந்த கோதுமை மணியால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கோதுமை மணி இந்த பூமியிலே வந்து மாண்டது, அது மறித்தது. இதன் மூலமாக எழும்பின கோதுமை மணிகள் தான் நீங்களும் நானும். இந்த உலகத்தில் இருக்கிற பில்லியன் பில்லியன் ஆஃப் பீப்புள் பாருங்க, ஹல்லேலூயா. என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன் சுய விருப்பு பொறுப்புகளுக்காக வாழ இல்லைங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த 33.5 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போன கிட்டத்தட்ட 15 மில்லியன் நிமிடங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் போல மாமிசத்திலும் ரத்தத்திலும் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த 33.5 ஆண்டுகளும் ஒரு நாள் கூட அவர் தன்னுடைய சொந்த விருப்பு பொறுப்புகளுக்காக அவர் வாழவில்லை. எந்த ஒரு வார்த்தையும் தன் சுய சித்தத்தின்படி அவர் செய்யவில்லை. எந்த ஒரு அற்புதத்தையும் தன் சுய விருப்பத்தின்படி செய்யவில்லை. ஆகவே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாளெல்லாம் தன் பிதாவின் சித்தத்தையே சீர்வர. ஆவிதான் சொன்னார், மெய்யாகவே பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை தவிர தாமாக எதையும் அவர் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து என்கிற கோதுமை மணி இந்த உலகத்திலே வந்தது, மாண்டது, மறித்தது. அதன் நிமித்தமாகத்தான் நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நல்ல போதனைகளை போதித்திருக்கலாம், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்திருக்கலாம், அற்புதங்களை செய்திருக்கலாம். ஒருவேளை அவர் அநேகருக்கு ஆறுதலாக தேடுதலாக வாழ்ந்திருக்கலாம், மனதுருகி இருக்கலாம், நன்மையான காரியங்களை செய்தார். ஆனாலும் அது அதை விட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்ததாக. அந்த சிலுவை மரணத்தினால், அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தினால், அந்த குற்றமற்ற ரத்தத்தினால், அந்த மாசற்ற ரத்தத்தினால பிறந்த பிள்ளைகள் தான் நீயும் நானும். ஆகுதான் இன்றைக்கு இந்த நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எனக்கு அருமானவர்களே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மாண்டால் ஒழிய அது பலன் கொடுக்க, இயேசு கிறிஸ்து என்கிற கோதுமை மணி இந்த உலகத்திலே வந்தது, மரித்தது, மாண்டது. ஆகுதான் நீயும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சுய விருப்ப பொறுப்புகளுக்காக அவர் வாழவில்லை, பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக வாழ்ந்தார். எனக்கு அருமையான தேவ சனமே, நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஓ தேவ சனமே, நீயும் நானும் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இனி எத்தனை காலத்துக்கு, எவ்வளவு காலத்துக்கு உன் சுய சுய விருப்புகளுக்காய், உன் மனசும் மாமிசும் விரும்புகிற காரியங்களுக்காக உன் நாட்களை இன்னும் எத்தனை காலம் செலவழித்துக் கொண்டிருக்க போகிறாய்? உன் சொந்த விருப்ப வெறுப்புகளுக்காக இன்னும் எவ்வளவு காலம் நீ வாழ்ந்து கொண்டிருக்க போறாய்? Are you going to waste your time and life and energy? வாழ்க்கை நீ வீணாக்க போகிறாயா? ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் வாழ்கிறேன் என்று. ஆனா தேவ பார்வையிலே நீ உடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய், விரயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, எல்லாம் அவர். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு சுய விருப்பு பொறுப்புகளுக்காக நீ வாழ போறாயா, அல்லது தேவ விருப்பங்களையும் தேவனுடைய எதிர்பார்ப்புகளையும் அறிந்து அதற்காக நீ வாழ போறாய்? ஒரே ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்க, இந்த வாழ்க்கையை நீ எப்படி செலவழிக்க போறாய்? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையை நீ எப்படி செலவழிக்க போறாய்? காலம் முழுவதும் உனக்காகவே வாழ்ந்து, உன்னை குறித்தே சிந்தித்து, நம் குடும்பத்தை குறித்தே நெடுக சிந்தித்து சிந்தித்து அதற்காகவே வாழ்ந்து நீ சாக போறாயா, அல்லது அதை விட மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கங்களை அறிந்து, அதை அறிந்து அதனுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி அவருடைய திட்டங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அவர் வழிகளுக்கு விட்டு கொடுத்து, அவர் இஷ்டங்களுக்கு உன்னை அர்ப்பணித்து ஆபிரகாமை போல அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற போறாயா? டிசைட் யுவர்செல்ஃப். Don't waste your life which has given by the Lord. தேவனால உனக்கு அருமையாக ஆசீர்வாதமாக அருளப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை நீ எப்படி செலவழிக்க போகிறாய்? எப்படி நீ செலவழிக்க போறாய்? வாழ்க்கை உன்னுடையது, உண்மைதான். ஆனா நீ அதை எப்படி செலவழிக்க போற? சாகும் வரைக்கும் இந்த மனசு மாமிசத்தில் ஏதோ சில விருப்பங்கள் வந்து கொண்டுதான். வயசு போனாலும் ஆசை போவதில் பாரு. கேவலம் உன் சொந்த விருப்ப பொறுப்புகளுக்காக நீ சாக போறாயா? உன் சொந்த விருப்ப பொறுப்புகளுக்காகவே நீ வாழ போறாயா? ஓ, தேவன் உனக்கு தந்த இந்த அருமையான வாழ்க்கையை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆபிரகாமை போல அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறாயா? செல்வமும் செல்வாக்கும் பொன்னும் பொருளும் தான் ஆசீர்வாதம் என்று சொன்னார். I don't believe it. ஒருவேளை மனித பார்வையிலே அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லலாம், ஆனா தேவ பார்வையிலோ அது ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கு. பாரு, நான் சொல்றேன் கேளுங்க. This is the truth. தேவனை அல்லாமல் பொன்னையும் பொருளையும் நம்பி வாழ்கிறவர்களுக்கு சொல்றேன், கோபாக்கினை நாளிலே நீங்க நம்பி இருக்கிற பொண்ணும் பொருளும் உங்களை பாதுகாக்கவே மாட்டார். லிசன், ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் வீட்டிலே ஒரு ஏழை லாசரு பருக்க நிறைந்தவனாய், நாதி அற்றவனாய், ஆரோக்கியம் அற்றவனாய், அழுதின சாப்பாடு அற்றவனாய், அவன் கால்களிலே டைனிங் டேபிளுக்குள்ளே சாப்பாட்டு மேசைக்கு கீழே படுத்து கிடந்தான். நாய்களோடு நாயாக கிடந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வந்தது, ரெண்டு பேரும் மறித்தார். ஐஸ்வர்யவானும் மறித்தான், ஏழை லாசரும் மறித்தான். ஆண்டவர் சொல்றாரு, லாசரு மறித்த போது தேவ தூதர்கள் வந்து அவரை சுமந்து கொண்டு போய், ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் மனுஷன் மறிக்கும் போது அவர்களை சுமக்க தேவ தூதர்கள் ஆயத்தம். உண்மையாக தேவனுக்கு என்று வாழுகிற ஒரு உத்தமமான தேவனுடைய மனுஷன் மனுஷன் மறிக்கும் போது அவர்களை சுமப்பதற்காய் தேவ தூதர்கள் ஆயத்தும். ஆனால் அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் அனுதினமும் சம்பரமமான வாழ்வு. ஓ, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் அனுபவிப்பதற்காகவே. அனுபவி ராஜா, அனுபவி. This is the time to enjoy the life. இதை கானே சொல்றேன் தெரியுமா, இதுதான் அனுபவிக்கிற வயசு. வயசு பண்ண கிள வயசு பண்ணவர்களும் இப்படி சொல்றதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாரு, தோத்திரம் மூச்சு போனாலும் ஆசை போகுதுல்ல பாருங்க, பேச்சு போனாலும் ஆசை போகுதுல்ல பாருங்க. இது நவீனமான காலம் பாரு. Those are the last days. இது கடைசி நாட்கள். Listen, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நினைவில் வைத்து ஐஸ்வர்யவான் மறித்தான். இயேசு சொல்றாரு, பாதாளத்திலே அவன் கிடந்து வேதனைப்படுறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியிலே அவன் நம்பின செல்வமும் செல்வாக்கும் சொத்தும் சுதந்திரமும் அவனை பாதாளத்திலிருந்து பாதுகாக்கவில்லையே. பாதாளத்திலிருந்து பாதுகாக்காத சொத்துக்களை ஏன் நாம் நம்ப வேண்டும்? ஏன் அதற்காக வாழ வேண்டும்? ஏன் அதற்காக அழிய வேண்டும்? ஏன் அதற்காக ஓட வேண்டும்? ஏன் அதற்கு பின்னால திரிய வேண்டும்? கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், நான் காட்சியடி. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அவர்களை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருந்தால் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையும் வாக்கு தத்துவமும் ஒருபோதும் ஒரு நாளும் தவறாது பாரு. It will never ever change. Our God is a God of unchangeable. ஆவிதான் அப்போது நான் பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிற விண்ணார் என்று அறிந்திருக்கிறேன். I know about my God. என்ன கருமானுக்களே, ஆபிரகாம் தன் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவன் அவனை அழைத்து, ஆபிரகாமே இனிமே நீ உன் விருப்பப்படி வாழலாதா, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் விருப்பங்களை நீ உன் வாழ்க்கையில நிறைவேற்றணும், இதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மட்டுமல்ல உன்னை அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உலகின் ஒரு ஆமை சொல்லும், நம்மையும் ஆண்டவர் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமா இருந்தால் நாமும் நம் சொந்த சுய விருப்பு பொறுப்புகளுக்கு சாக வேண்டும், சாவுமணி அடிக்க வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு நீ விரும்புறபடி வாழ போற? ஓடி 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 மனசும் மாமிசும் விரும்புறபடி வாழ்ந்து ஒரு நாள் செத்து போ. இருந்தான் பாவி போனான்னு சொல்லி சமுதாயம் சொல். There was a man called John the Baptist. ஒரு மனிதன் இருந்தான், அவருடைய பேர் யோவான் ஸ்நானன். இயேசு அவரை குறித்து சொன்ன நற்சாட்சி என்ன தெரியுமா? What a beautiful. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் அவன் வெளிச்சத்திலே கடிகூற மனதாயிருக்கன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்க அந்த அர்த்தம் என்னங்க? அவன் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறான், அநேகங்களை தேவன் பக்கம் திருப்பி இருக்கிறான், அநேகரை ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறான், பாவிகள் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்பி இருக்கிறார்கள், பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே புரண்டு கொண்டிருந்த மாய்மாலக்காரர்கள் அநேகர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் பெற்று தேவனிடத்தில் திரும்பினார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோமே. ஆண்டவர் அந்த மனிதரை கூட்டி சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரிந்து பிரகாசிக்க. இன்னைக்கு சிலர் எரியாம பிரகாசிக்க ட்ரை பண்றாங்க பாரு, பிரகாசிக்க விருப்பம் ஆனா எரியறதுக்கு இஷ்டம் இல்லையே. எரிகிற அனுபவம் இலகுவானது அல்ல, எரிகிற அனுபவம் நம்மை கசக்கி புளிய பாருங்க. நம்முடைய உள் உணர்வுகள், நம்முடைய சுய விருப்பு விருப்பங்கள் எல்லாம் சில நேரத்தில் ஆண்டவர் உடைத்து போடுவார் பாருங்க. ஏன் உடைக்கிறார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் அப்படி உங்களை உடைக்கிறார் தெரியுமா? உங்களை வேறொரு பாத்திரமாக உருவாக்குவதற்காக. மனுஷன் உடைச்சா அதுல அர்த்தம் இல்லைங்க, ஆனா தேவன் உங்களை உடைத்தால், என்னை உடைத்தால் அதுல ஒரு நோக்கம் இருக்கும். நிச்சயமாக உன்னையும் என்னையும் ஒரு ஆசீர்வாதமாக பாத்திரமாக மாற்றுவதற்காகவே தேவன் உன்னையும் என்னையும் உடைக்கிறார் என்பதை மனதளவை ஆகவே முறுமுறுக்காது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். என்ன கருமானுக்களை, நான் சொல்ல கோயில் சிந்தி, ஆபிரகாம் உடனடியாக ஆண்டுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார். மறு வார்த்தை பேசு என்பார், திரும்பி ஒரு வார்த்தை கதைக்கல, நாட்டை வீடு வீட்டை வீடு தேசத்தை வீடு அதை வீடு இதை வீடு நான் சொல்றதை செய். ஒரு வார்த்தை திரும்பி ஏன் ஆண்டவரே, கொஞ்ச நாள் பொறுங்க, என் கடன் எல்லாம் தீரட்டும், கொஞ்ச நாள் பொறுங்க, என் பிரச்சனை எல்லாம் தீரட்டும், கொஞ்ச நாள் பொறுங்க, என் குடும்ப பிரச்சனை எல்லாம் தீரட்டும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, இன்னும் சின்ன கொஞ்ச காலம் பொறுங்க, அப்படி ஒன்னு சொல்லு. உடனடியாய் இன் தி ஸ்பாட் அன்கண்டிஷனல். திஸ் இஸ் தி ட்ரூ பேஸ். ஒரு உண்மை உள்ள தேவ மனுஷன் அவன் தான் பாரு. தேங்க்யூ. என்ன கவனிக்க, என்ன கருமானவர்களே, ஆபிரகாம் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தன் வாழ்க்கையை தன் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அல்ல, தேவ விருப்பு வெறுப்புகளுக்காக கையில். இதனாலதான் ஒரு பரதேசி போல அலைஞ்சான் பார். ஒரு இடத்துல வசதியாக வாழ்ந்த ஒரு மனிதனை தேவன் அழைத்து அவனை அழைத்து பரதேசி போல அலைய விடுறார் பாருங்க. ஆகவேதான் அவன் போன இடமெல்லாம் டென்ட் போட்டான், கூடாரம் போட்டான் என்று. ஆனா தேவனுக்கோ கல்லுகளாலே வைரமான உரமான பலிபுடங்களை கட்டி தேவனுக்காக தொழுது கொண்டிருக்கான் பாருங்க. ஆனா தனக்கு ஒரு இடத்துல கூடாவது ஒரு கட்டிடம் கட்டினா ஒரு ஒரு கல்லால ஏதாவது ஒன்று செஞ்சாட்டு நீங்க பார்க்க முடியாது. இப்படி நான் சொல்லப்பட நீங்களும் இப்படி இருக்கணும் நான் சொல்லல, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. பட் ஹி பேட் த பிரைஸ் அவன் அதற்குரிய கிரயத்தை செலுத்தி இருக்கான் பாரு. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிதானது பாரு. அதை நிறைவேற்றுவது அவனுக்கு இலகுவாக இருக்கிறது. அடிக்கடி கூடாரங்களை பேர்த்து அங்க கொண்டே போடுறது, இங்க கொண்டே போடுறது, திரும்ப அங்க போடுறது, திரும்ப தெரியுதா? மனைவியை கூட்டிக் கொண்டு சுத்தி 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 வேலைக்காரங்க சுத்தி சுத்தி உலக பார்வையிலே பிழைக்க தெரியாது. அம்மா ஐயா கேளுங்க, ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், தேவ வாக்கு தத்தங்களை பெற்ற மாமனிதன், அந்த மனிதனுக்கு உலக பார்வையிலே பிழைக்க தெரியாதவன், பரதேசி போல அலைய தெரிய அலைகிறவன், வாழ தெரியாதவன், புத்தி இல்லாதவன் என்று சொல்லி உலக பார்வையில மனிதர்கள் அவனை குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறான். தேவ பார்வையிலோ அவன் அலைகிற அலைச்சல் தேவனுடைய சித்தம் என்பதை தேவன் ஒருவரை தவிர வேறு யாரால் அறிய முடியும் பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ நடந்து தெரியப்பா, இந்த தேசம் முழுவதையும், நீ உன் கால் மிதிக்கிற இந்த இடம் முழுவதையும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் பாரு. ஹல்லேலூயா. திரு உன் இஷ்டம் போல நீ திருந்தா அல்லவா? இப்ப நான் விரும்புறபடி தெரியப்பா, உனக்கு விருப்பம் ஒரு இடத்துல வீடு கட்டி இருக்கிறது, ஆனா என் விருப்பம் அது இல்லப்பா, வெளியவா திரைப்பரதேசியா. எப்படி இருக்கு ஜோதி பாரு, எப்படி இருக்கு? எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆபிரகாமோட வாழ்க்கை. எங்கே போற மகனையும் கூட்டு மோரியாக தேசத்துக்கு போறேன், மலைக்கு போறேன், ஏன் போறா? தட் இஸ் சீக்ரெட். அது எனக்கும் தேவனுக்கும் உள்ளது, அடுத்தவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. He was a man of God. மரித்தும் பேசிக் கொண்டிருக்கான். இன்றைக்கும் பாருங்க இஸ்ரவேலர், இன்றைக்கும் இஸ்ரவேலர் ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று உரிமை மட்டுமல்ல பெருமையும் பாராட்டுறார்கள் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம், வானுரைய தெய்வத்துள் வைக்கப்படும். அவ வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை, அவ வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு உயிருள்ள ஒரு உயிரோட்டமான வாழ்க்கை, அவ வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு தியாகமான வாழ்க்கை, அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு உத்தமமான வாழ்க்கை, மட்டுமல்ல அவன் வாழ்ந்த வாழ்க்கை அநேகங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்றைக்கு இன்றைக்கு நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? சிந்தி, உன் சுய விருப்பு உறுப்புகளுக்காக வாழ போற? நீ இந்த வார்த்தைகளை கேட்ட பின்னும், நீ இந்த தேவ வார்த்தைகளை தேவ சத்தத்தை கேட்ட பின்னும், நீ இந்த தேவ செய்தியை கேட்ட பின்னும் இன்னும் உன் சுய விருப்பு வெறுப்புகளுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய் இருந்தால் தேவனை பலவந்தப்படுத்த மாட்டார். ஆனால் ஆனால் முடிவு பயங்கரமாக இருக்கும். மனிதனுக்கு செம்மையான தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா முடிவு என்ன? மரணம். மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள், மனுஷனுடைய பார்வையில் மனுஷனுடைய புத்திக்கு தன் வழி நல்லது போலதான் இருக்கும், ரைட்? தான் செய்யறதெல்லாம் சரி போலதான் இருக்கும், தான் செய்யற காரியம்லாம் நல்லது போலதான் இருக்கும். ஆனால் முடிவு 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 மரணம் என்று வேதம் எச்சரிக்கிறது இல்லையா? லிசன், தேவ ஆவியை பெற்ற தேவ ஜனமே, தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ். சமுதாயத்தை நாம் ஏமாற்றலாம், பட் தேவாதி தேவனை நாம் ஏமாற்றலாம். எனக்கு அருமையான ஜனமே, வாழ்க்கை உன்னுடையது, நீ வாழ்க்கை நீ வாழ்கிற வாழ்க்கை உன்னுடையதான். ஆனா அதை எப்படி வாழ போறோம்? இவ்வளவு காலம் நீ வாழ்ந்த வாழ்க்கையினால் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க? இவ்வளவு காலமும் நீ ஜீவித்த ஜீவியத்தினால் எத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமாக இருந்திருக்க? நான் ரட்சிக்கப்பட்டவர்களை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்றவர்களை பார்த்து நாங்கள் என்னை சேர் எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் அடுத்ததுக்கு நாம் கொட்டுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு வெளியிடுவா, வெளியிடுவா, கூப்பிடுவா, கம் அவுட். தட் இஸ் நாட் யுவர் பிளேஸ், தட் இஸ் நாட் யுவர் பொசிஷன். இன்றைக்கு நீ இருக்கிற இடம் அது என்னால் வகுக்கப்பட்ட இடம் இல்லை. ஆபிரகாமை வெளியேறு. இன்றைக்கு நீ நின்று கொண்டிருக்கிற இடம் என் விருப்பப்படியானது அல்ல, என் திட்டப்படியானது அல்ல. ஆகவே அந்த இடத்தை விட்டு ஆபிரகாமே வெளியேறு. கமா கம். தம்பி தங்கச்சி அண்ணமாரே அக்கமாரே, நீ எங்க நின்று கொண்டிருக்கிற? மேபி ஒன் சண்டே டு சண்டே வி கம் டுகெதர் அண்ட் வர்ஷிப் த லார்ட் அண்ட் ரைஸ் அப் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஷவுட்டிங் அண்ட் ப்ரேயிங் அண்ட் டூயிங் சம்திங். வாட் அபவுட் த அதர் டேஸ்? அடுத்த நாட்கள் எப்படி இருக்குது? அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்குது? உன் மனசாட்சிக்கு தெரியும், தேவனும் அதை அறிவார். விளங்கின ஒரு ஆமை சொல்லு. போகட்டும். சோ உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடு. இதுல இருந்து நாம் கற்றுக்கொண்டிருந்த இன்னும் ஒரு காரியம், இன்னொரு சத்தியம் என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவன் ஏற்கனவே ஒரு தேசத்திலே வாழ்கிறான், மட்டுமல்ல அவன் ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் அந்த இடத்தை விட்டு, அந்த ஜனங்களை விட்டு வெளியே கூப்பிடுறாரு. அந்த இடங்களையும் அந்த தேசத்தையும் விட்டு தேவன் என்ன செய்தார்? பிரித்தெடுக்கிறார் தன்னுடைய திட்டத்துக்கு. என்னை கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களுடைய ரட்சிப்பின் திட்டம், தேவ திட்டம் ஆபிரகாமில் தான் ஆரம்பமாகிறது. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, லிசன். இந்த உலக ஜனத்தின், உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களுடைய ரட்சிப்பின் திட்டம், தேவ திட்டம், மீட்பின் திட்டம் ஆபிரகாமில் தான் ஆரம்பிக்கிறது. பிரித்தெடுக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவ மனிதன், அவன் இந்த உலகம் வாழுகிற ஒரு 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 மாய்மாலமான வாழ்க்கை வாழ முடியாது பாருங்க. ஆகவே அவனை ஆபிரகாமை தேவன் செய்யாரு, பிரித்தெடுக்கிறார். அந்த சமுதாயத்தில் இருந்து தனியொரு மனிதனாய் அவனுடைய குடும்பத்தை தேவன் பிரித்தெடுக்கிறார். அது அவன் இருக்கிற இடம் அல்ல, அது அவன் வாழ வேண்டிய இடம் அல்ல, அது அவன் இருக்க வேண்டிய ஸ்தானம் அல்ல. கமோ வெளியேவா. அவனை பிரித்தெடுக்கிறார் தான். ரட்சிப்பு வேண்டா என்ன, அல்லது ரிடெம்ஷன், மீட்பு வேண்டா அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அது. ஆகவேதான் இயேசு மத்தேயு 5:14 நினைக்கிறேன், நீங்கள் பூமிக்கு உலகத்துக்கு ஒளிச்சம், பூமிக்கு ஒப்பு. அப்படி எத்தனை வருஷம்? 5:14 மத்தேயு 5:13 ரைட் படி. 5:13 நீங்கள் 5:13 வருஷம்
நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்.
நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்.
உப்பானது சாரமற்று போனால்,
சாரமற்று போனால்
எதினால்
சாரமாக்கப்படும்?
வெளியே கொட்டப்படுவதற்கு,
வெளியே கொட்டப்படுவதற்கும்,
மனசதால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய.
மனுஷருக்கு பயன்பட வேண்டிய உப்பு இப்பொழுது அதே மனுஷனால முதிக்கப்படுற அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? சாரம் இழந்து போய்விட்ட உப்பு, வாழ்க்கையின் சாரத்தை இழந்து விட்ட உப்புகள் மனுஷருடைய கால்களால மிதிக்கப்படத்தக்கவர்களாக மாறிவிட்டது. என்ன பரிதாபம்! யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. உப்பு அர்த்தம் என்னங்க? உப்பு கடல் நீரில் இருந்து என்ன செய்யறார்கள்? பிரித்தெடுக்க. நம்ம நாட்டில் இங்க எனக்கு தெரியும் எப்படி உப்பு செய்யறாங்க, நம்ம நாட்டில் பார்த்தா தெரியும். ஆனா எலிபென்ட் பாஸ் போனா நல்லா தெரியும் இல்லையா? ரைட். பாத்தி பாத்தியாக கட்டி வைத்திருப்பார். கடல் நீர்ல இருந்து தண்ணீரை எடுத்து அதுக்கு பாத்தி கட்டி என்னெல்லாமோ செஞ்சு அதை வெயிலில் வைத்து என்ன செய்யறார்கள்? உப்பா. கடல் நீர்ல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு அது உப்பாக மாறுறது. ஆனா அந்த அதே தண்ணி தொடர்ந்து கடல்ல இருந்திருக்குமா இருந்தால் அது தண்ணியாகவே இருந்திருக்க முடியும், உப்பாக மாறி இருக்காது. இப்ப உபயோகமாக வேண்டுமா இருந்தால், உப்பாக மாற வேண்டுமா இருந்தால் அது பிரித்தெடுக்கப்பட வேண்டும், அது தேவனால பதனிடப்பட வேண்டும், அது தேவனால பக்குவப்படுத்தப்பட வேண்டும், அது தேவனால பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். லிசன், லிசன், லிசன். அதுக்கு பேர் தான் என்னங்க? உப்பு.
இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்கு சொன்னார் தெரியுமா? அவர் மலை மேல ஏறி இருந்த போது திரளான ஜனங்கள் அவிடத்தில் வந்தார்கள். ஆனால் மலைப்பிரசங்கம் அவிடத்தில் வந்த திரளான மக்களை பார்த்து இயேசு சொல்ல இல்லைங்க. மலைப்பிரசங்கம் யாருக்கு தெரியுமா? அவருடைய சீஷர்களுக்கு. நன்றாக கவனி, நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். ஏன் தெரியுமா? You are my disciple. I have chosen you. நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். ஆகவே நீங்கள் உப்பாக இருக்க வேண்டியவர்கள். நீங்கள் என்னை பின்பற்றியவர்கள். நீங்கள் இந்த பூமிக்கு எப்படி இருக்க வேண்டியவர்கள்? உப்பு. மற்றவர்களை பார்த்த ஆண்டு ஆயிரங்கள் வந்தது, ஆனா போயிட்டு பாரு. பல நூறுகள் வந்தது, ஆண்டோட வார்த்தையை கேட்டது, போய்விட்டது. ஆனால் இந்த 12 பேர் அப்படி போகல. பிற்பாடு ஒருவன் கெட்டு போனார், அதுவும் தேவ சித்தப்படி. அந்த 12 பேரும் அவரோடய இருந்து விட்டார். ஆண்டவரை உண்மை விட்டு வேற எங்கே போ, வேற எங்க போ? வாழ்வு தரும் ஜீவ வார்த்தையெல்லாம் உம்மிடத்தானே இருக்குது. நீதானப்பா ஜீவன், நீதான ஆண்டவர். உண்மை விட்டு நாங்க எங்கே போவோம்? எங்களுக்கு நீதான். மற்ற எல்லாரும் போயிட்டாங்க, வந்தாங்க, ஆண்டோட வார்த்தையை கேட்டாங்க, போயிட்டாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்க சபைக்கு வருவாங்க, சத்தியத்தை கேட்பான், நல்லா இருக்கு. ஓ சிறப்பு சொன்ன ஆசீர்வாதமா இருக்கு, அவ்வளவுதான். I don't like that kind of comment. ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? நாம் கேட்கிற வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட விரும்புகிறார். பாருங்க உலகினர் ஆமே சொல்லு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவடைய வார்த்தைக்கு வாழ்க்கையில் இடம், ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. சீக்கிரமாக கடந்து உப்பு பிரித்தெடுக்கப்படுற அனுபவத்தை காட்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ தேவனால இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். மறந்துடாது, மறந்துடாத, மறந்துட. கீப் யுவர் மைண்ட் டீப்லி வாட் ஐ ஆம் சேயிங். லிசன், நீ ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ இந்த உலகத்திலிருந்து தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவ நாமத்தின் மகிமைக்காய், அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காய் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய நீ சமுதாயத்தோடு கலந்து வாழ வேண்டியது என்ன? நீ அவ்வப்போது அசுத்தங்களுக்கு உன் தலையை சாய்ப்பது என்ன? விலகு. சமுதாயத்தில் பாவம் மலியலாம், ஆனா உன் வாழ்க்கையில் அது மலியக்கூடாது, உன் வாழ்க்கையை அது தீண்டக்கூடாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நீயும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கை? தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. உன் பேச்சு, உன் வாயின் வார்த்தை, உன் பார்வைகள், உன் மனதின் நோக்கங்கள், நீ போற இடங்கள், உடைய நண்பர்கள், நீ அதிகமாக விரும்பி செய்கிற காரியங்கள், சோ அண்ட் சோ, அல்லது வாழ்க்கையில வெளிப்படுற கனிகள், நீ வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்த நீ உண்மையாக ஆண்டவரே ஆடுதானா? நீ மறித்த தேவ ராஜ்யத்திலே உண்மையாக நீ பிரவேசிப்பாதா? செஞ்சிடுவா, சேர்த்து வைக்குவா. மற்றவர்களே நாம் நியாயம் தீர்க்கணும், மற்றவர்களை கண்டிருக்க துரும்பையே பார்க்கணும். நம்ம கண்களில் இருக்கிறதே பெரிய பெரிய உத்தரம். இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை போட்டு சீக்கிரமாய் போவோம். அடுத்து நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம், நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்பணி, அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். ஒரு நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படிவு. அவர் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற நிபந்தனையற்று தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். எப்படி நாம் பார்க்கிறோம்? 21 அதிகாரத்தில் பார்த்தால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, இஸ்மவேலை அனுப்பிவிடு. நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க, ரைட்? உங்களுக்கு தெரியும், ஆகார் என்கின்ற பணி மூலமாய் ஆபிரகாமுக்கு ஒரு மகன் பிறந்தா, அவருக்கு பேர் என்னங்க? இஸ்மவேல். பட் இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். சாராய் தான் இந்த ஐடியா கொடுத்தது. அம்மாமார் அப்பா மாருக்கு ஐடியா கொடுக்கல, கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்ல ஆலோசனை கூடுற அம்மாமாரா இருக்கணும். நீங்களும் கேட்டு அப்பா மாரையும் கெடுத்துடக்கூடாது. சாரா இந்த காரியத்தில் சொன்ன ஆலோசனையை கேட்டாரு, அது அவருக்கு பிற்பாடு விரோதமாக மாறது நான் பார்க்கிறேன். ஆனால் இப்ப அதே சாரா சொல்றதை கீழ இந்த ஆண்டவர் சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்ன நடந்த, ஈசாக்கு பிறந்துட்டான், வளர்றான். அங்க இஸ்மவேல் அவன் வளர்ந்துட்டான், அவன் இவரை பார்த்து பரிகாசம் பண்றது, ஆகார் பரிகாசம் பண்றது, இஸ்மவேல் ஈசாக்கை பரிகாசம் பண்றது, அதை சாராளால பொறுக்க முடியாது. ஒரே சொன்னாரு, ஐயா கூப்பிடுச்சு வாங்க, சீக்கிரமாக அவங்க அப்புறப்படுத்து, வெளியே அனுப்புங்க, அவங்க நம்மோடு இருக்கலாம், அவங்களோட இருந்தால உண்மோட வாழகலாது, அவங்களை அனுப்பு. இந்த காரியம் ஆபிரஹாமுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. ஏன் தெரியுமா? இஸ்மவேல் சாராளுக்கு மகன் இல்லாட்டால் ஆபிரஹாமுக்கு மான் இல்ல. சென்று பாருங்க, ஒரு தகப்பன், ஒரு கண்ணியமான ஒரு தகப்பன், ஒரு மனதிற்கும் உள்ள ஒரு தகப்பன் தன் சொந்த மகனை அனுப்பிவிடு வனாந்திரத்துக்கு சொல்லும் போது, சாரால் சொல்லும் போது ஆபிரஹாம் அதை பெருசா லிசன் பண்ணல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு தோணி சொல்றாரு, இந்த காரியத்துல உன் மனைவி சொல்றதை கேட்டு சீக்கிரமா செய்யப்பா. ஆபிரஹாமே, உன் மகனாக இஸ்மவேலை அனுப்பிவிடு, வழியே நீ அவனை வைத்திருக்க முடியாது, நீ அவனை அனுப்பிவிடு வழியே. இப்படி சொன்ன போது அடுத்த வார்த்தை ஆபிரஹாம் பேசவே இல்லை. உடனடியாக அடுத்த நாள் காலை எழும்பினார், ஒரு துருத்து தண்ணீரை ஆகாட தோல்ல வைத்து இஸ்மவேலை கூப்பிடி சொன்னாரு, போங்கப்பா போங்க, நான் நம்புறேன், கண்ணீர் மல்க தன் இருதயமுடைய தன் சொந்த மகனை, தன் பெத்த மகனை போன அனுப்பிவிட்டேன். அவர்களும் எங்க போறன்னு தெரியாது, எங்க போறன்னு தெரியாது. வனாந்தரத்துக்கு சூருக்கு போற வனாந்தரத்துல போய் அவர்கள் அலைந்து தெரிந்து தண்ணி செலவழிந்த போது ஆகாறு கண்ணீர் விட்டு அழுது பிற்பாடு தேவன் அவருக்கு தோண்டி சொன்ன காரியம் தான் உங்களுக்கு தெரியும். அங்குதான் நீரனை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆக ஆண்டு பேருவீங்க. கவனி, சோ உன் சொந்த மகனை அனுப்பிவிடு என்று சொன்ன போது, சொந்த மகனாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக ஆபிரகாம் செய்தார், கீழ்ப்படிந்தார். சரி, இதுதான் புகட்டுகிற வையுங்க. பலியிடு, ஒரு மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு, மற்ற மகனை மலையில கொண்டு எனக்காக என்ன செய், பலியிடு, பலியிடு. ஒருவேளை என்னை போலவர்களா இருந்தா நான் யோசிச்சு என்ன ஆண்டவர் அப்பாய், ஒரு ஆளை அனுப்புன்றாரு, ஒரு ஆளை பலியிடன்றாரு, இது என்ன அப்பாய், எந்த அளவுக்கு தான் நான் கீழ்ப்படுவது, ஐயோ சும்மா இருந்த என்ன ஆண்டவர் இப்படி கூப்பிட்டு மகன் பலியிடன்றாரு, இன்னொரு மகன் அனுப்புன்றாரு, வட்டி சீசன் என்னை பண்ணு, ஒருவேளை அழுதிருப்போம், ஒப்பாடி வைத்திருப்போம், முறுமுறுத்திருப்போம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை நீங்க பார்க்க முடியாது. வாட் எ பியூட்டிஃபுல் மேன், யோசிப்பா, இன்னும் அருமையான ஒரு தேவ மனிதன் யோசிப்பாரு. ஒரு மகனை அனுப்பிவிட்டார், அடுத்து வந்ததும் வந்து சொன்னாரு, உன் அருமை மகன், உன் ஏக சுதன், உன் ஏக புத்திரன் ஈசாக்கு, ஈசாக்கு என்று வாய் நிறைய கூப்பிடுறாயே, அவனை எனக்காக பலியிடு, எனக்காக மோரியா தேசத்தில் உன்னை பலியிடு. அது பக்கம் அக்கம் பக்கத்துல இல்ல, அவர் இருந்த இடத்திலிருந்து மோரியா தேசத்துக்கு போறதுக்கு கால்நடையாக கிட்டத்தட்ட 3 நாட்கள் வேணும். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் அப்படி சொன்னார், பக்கத்தில் இருக்கிற மலையில கொண்டு பலியிட சொல்லியிருக்கலாம் தானே, மோரியா தேசத்தில் கொண்டு பலியிட. அர்த்தம் என்ன, இந்த 3 நாட்களும் சொந்த மகன் ஈசாக்கோடு மோரியா தேசத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது அவன் சும்மா இருப்பான, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருந்திருப்பான் இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்ப அப்ப எங்க போறோம், என்ன செய்யறோம், அதை பாரு, இதை பாரு, அதை எடுத்துட்டா, இதை எடுத்துட்டாரு, அத எத்தனை காரியத்தை அவன் சொல்லியிருப்பான். இவன் கதைக்க கதைக்க, இவன் பேச பேச பேச, அந்த 3 நாட்களும் ஆபிரஹாமுக்கு மரண வேதனையா இருந்திருக்கு. யோசிச்சு பாரு, செஞ்சு பாரு. ஆனால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதே மேல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே மேல். அவருடைய விருப்பம் தான் என் விருப்பம், அவர் காட்டுற பாதை தான் என் பாதை, இனி என் சொந்த விருப்பம் அல்ல, இனி அவர் விருப்பம், அவர் சொல்லிட்டார் பரிவிட சொல்லி கொண்டு போறேன். இது மாத்திரமா, கிட்ட போனதுல அவன் கேட்கிறான், அப்பா அப்பா என்ன மகன், விறகு இருக்குது, நெருப்பும் இருக்குது, பலியிடுறதுக்கு ஆடு எங்க, யோசிச்சு பார்த்தேன், நம்ம போட்டோம் சொன்ன அதுல முழங்கால் போட்டு சோ என்றாள். ஐயோ உன்னைத்தாண்டா கொல்ல போறேன், நீதான் அந்த ஆடு, நீதான் பயிரிடப்பட வேண்டிய ஆடு, உன்னை கொல்லத்தான் இந்த மூன்று நாளும் வந்தேன். நான் பெற்ற மகனே, ஒவ்வொரு நாளும் உன்னை கொஞ்சி விளையாடுன அல்லவா, ஒவ்வொரு நாளும் உன் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுன அல்லவா, உன்னைத்தான் கொல்ல போகிறேன். என் விருப்பமெல்லாம் நீதான்டா, என் ஆசையெல்லாம் நீதான், என் எதிர்பார்ப்பெல்லாம் நீதான், 25 ஆண்டுகள் காத்திருந்த உன்னைத்தான் வாக்கு தத்தமாக பெற்றெடுத்தேன், இப்ப உன்னை தான் நான் பலியிட போறேன். நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படி கொண்டு போன, கொண்டு போன மாலையில ஏறினார், மகனை கட்டினார், படிவிடத்தில் கிடத்தினார். அடுத்த கட்டம் என்ன? கத்தி எடுத்த. எதற்காக? சொந்த மகனை வெட்டுவதற்காக. அவர் என்ன இறக்கமற்ற தகப்பனா? அசமுள்ள ஒரு தகப்பன். ஆனால் தேவனுடைய கட்டளைக்காக தன் சொந்த பாசங்களையும் நேசங்களையும் கட்டி வைத்து விட்டு விட்ட இந்த ஆபிரகாமை போல ஒரு மனிதரை நீங்க சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஆபிரகாம் விசுவாசியனுக்கு தகப்பனாக மாறுவதில் ஆச்சரியம் என்ன? இப்படிப்பட்ட இவருக்குள்ள உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டதில் ஆச்சரியம் என்ன? யோசிப்பார், சிந்திப்பார். அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ், நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படிவு. கத்தி எடுத்து அறுவட்டுவதற்கு அப்பொழுதுதான் தேவ சத்தம் வானத்திலிருந்து, ஆபிரகாமே உன் மகனை கொல்லாது, கொல்லாது. நான் உன்னை பரீட்சித்து பார்த்தது உண்மைதான், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாயா அல்லது உன் நேச புத்திரன் சொல்லி கொஞ்சி விளையாட போகிறாயா, நான் தந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க போறாயா அல்லது நான் தந்த ஆசீர்வாதத்தை நீ எனக்கு சப்மிட் பண்ண போறாயா என்பதை நான் பரீட்சித்து பார்த்து விட்டேன். நீ அதில் வெற்றி பெற்று விட்டாய், ஆகவே நிச்சயமாக 22 ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்து சொன்னால் இந்த சந்ததிக்கு பிறகு அவர் சொல்றாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் பூமியில் இருக்க சகல ஜனங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு தேவன் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். எனக்கு அறிமானவர்களே, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆனா அந்த கீழ்ப்படிதொரு இலகுவானதாக இருக்கல, தன்னை உடைத்து தன்னை உருக்கி தன் சுய உறுப்பு பொறுப்புகளை ஒரு பக்கம் வைத்து விட்டு தேவனுக்கு நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படிதலை வாழ்ந்து காட்டியிருக்கார். மறித்தும் இன்றைக்கும் அவர் பேசிக் கொண்டிருக்கார். சரி என்ற ஒரு ஆமே சொல்லு, ஒரு அலேலியா சொல்லு. எனக்கு அறிமான தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய கீழ்ப்படிவு எப்படி இருக்கு? இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய கீழ்ப்படிவு எப்படி இருக்கு? யோசித்து பாரு, சிந்தித்து பாரு, எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், உண்மையாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், இந்த தேச சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், ஆனா தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். ஓட்டவாளில் போகும்போது 100 மைல் ஸ்பீட் தான் போனா தேவ ஒரு கேமரா வச்சு அதை கண்ட்ரோல் பண்றாங்க. நாம என்ன செய்யறோம்? அங்க கேமரா கடத்துல இங்க புஷ் சென்ட் போட்டு அதை கண்ட்ரோல் பண்றோம். ஏ மீறினா குற்றம், குற்றத்துக்கு என்ன கட்டணு? காசு. தேச சட்டத்துக்கு கீழ்படி. ஆனா ஆண்டவர் இப்படி செய்யாதே சொல்லி இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்? செய்யறோம். ஏன் தெரியுமா? தேவக்கரம் உடனுக்குடனே ஒலிக்கிட்டு நம்ம நியாயம் தீர்க்காதபடியால் நாம் அப்படி செஞ்சுட்டே இருக்கோம். எதுவரைக்கும்? எதுவரைக்கும்? எதுவரைக்கும் தேவன் நம்மிடத்தில் பொறுமையாக இருக்கு? எதுவரைக்கும் தேவன் நம்மிடத்திலே பொறுமையா இருக்கு? எதுவரைக்கும் உன் வாழ்க்கை குறித்து தேவன் பொறுமையாக இருப்பார்? எதுவரைக்கும் உன் செயல்களை குறித்து தேவன் பொறுமையாக இருப்பார், மௌனமா இருப்பார்? திரும்பு, திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. God is calling you. I am going to finish it as soon as possible. மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியம் இடத்திற்கு பார்க்கலாம். அவர் விசுவாசத்தில் வல்லவராக இதை குறித்து நான் விளக்கணுமா இருந்தா இன்னும் குறைஞ்ச ஒரு அருமை ஒரு மடத்தியாலும் வேணும். ஆனால் உங்களிடத்தை நான் விட்டு வரேன். ரோபர் 4 அதிகாரத்தை எடுத்த வீட்டை படிச்சு பாருங்க. அவர் விசுவாசத்திலே வல்லவராக, அவர் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கு. சரீரம் செத்து போயிட்டது, இனி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த சாதகமான சூழ்நிலையும் இல்லை. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக நம்பினார். முழு நிச்சயமாக தேவனை நம்பினார். லிசன், உண்மையான விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்காது. பாருங்க, ஹலோ, உண்மையான விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்க. சரீரம் செத்து போய்விட்டது உண்மைதான். நோ பாசிபிலிட்டி, சாதகமான சூழ்நிலை உண்மைதான், இல்லை உண்மைதான். ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் விசுவாசம். நம்பப்படுறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரணம். விசுவாசிகளுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். உலகின ஒரு ஆமை சொல்லும், இட் வில் பிளீஸ் அவர் காட். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம் மிக பெரியதுதான். அது மட்டுமா, இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமை குறித்து ஒரு நற்சாட்சி, ஒரு சாட்சி கொடுத்த என்ன தெரியுமா? ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் வரப்போகிற அவன் சந்ததிக்கும் என் வார்த்தைகளையும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி அவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அந்த தகப்பனை குறித்து ஒரு அருமையான சாட்சி சொன்னார். பாரு, தன் சந்ததிக்கு தேவ கட்டளைகளையும் தேவ சத்தியங்களையும் கட்டுக் கொடுத்து அவர்களையும் படி நடக்க சொல்லுவான் என்று நான் அவனை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவனை குறித்து அருமையான சாட்சி. அருமையான தகப்பனே, அருமையான தகப்பனே, தகப்பனே, தாய்மாரே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த சாட்சி சொல்ல முடியுமா? உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தைகளை கட்டுக் கொடுக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு தேவ வாக்கு திட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறீங்களா? தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவளுக்குள்ள ஊட்டுறீங்களா? படி படி படி, நல்லா படி, நல்லா படி, படிச்சு 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 பாதாளம் போ. எனக்கு 2000 ஆண்டு நான் கனடால இருக்கும்போது ஒரு வயசான தகப்பனார் வந்தார். சொல்லி பிடிக்கிறேன். அவருடைய பேர் என்ன தெரியுமா? பூரண சக்கன. அவர் வந்தார் ஒரு நாள், சொன்ன, தம்பி என் பேர் தான்டா இப்படி இருக்குது, ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லை. நான் மனதில் கொஞ்சம் வச்சேன், சார் உண்மையை ஒத்துக் கொடுங்க, ஆண்டவருடைய சோதர ஆசீர்வதிப்பேன். பிற்பாடு அவர் வந்து வந்து ஆண்டவர் வசனத்தை கேட்டு உண்மையோட ஒரு நல்ல ஒரு சாட்சியில் ஒரு விசுவாசமாக மாறினார். நான் அங்க நிற்கும் போதே அவர் மறைஞ்சு போயிட்டார். அவர் அடக்காரதுனே நான் போய் அவர் மூத்த மகன் அமெரிக்காவில் ஒரு டாக்டராக இருக்கேன். இவர் என்ன செஞ்சிருக்காரு, நான் பேசின சில கெசட் எடுத்து அவரோட மகனுக்கு அனுப்பியிருக்காரு. அவர் வந்து அவர் இதை சந்திச்சு போய் சொன்னார், எங்கடாப்பா நீங்க சொன்ன தேவ வார்த்தைகளை விரும்பி கேட்டார், நீங்க வந்து இந்த பியூனல் சர்வீஸ்ல ஆண்டோட வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இடம்பெற்றார். நான் அந்த இடத்துல ஆண்டோட சத்தியத்தை பேசியிருந்தேன். அவர் மறிக்கிறதுக்கு முதல் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில என் இதயத்துல பசுமர தாணி போல இருக்குது. பாருங்க, அவர் சொன்னாரு, தம்பி என் பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்துல விட்டுட்டேன், ஆனால் என் கவலை எல்லாம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லிக் கொடுக்க அவங்களை அவங்களை வெற்றிப்புக்கு நேராக நடத்தாமல் விட்டு விட்டது. மகன் டாக்டரா, நன்றாக படித்திருக்கிறார், ஆனாலும் அவனுக்கு நான் வெற்றிப்பின் வழியை காட்டாமல் விட்டு விட்டேன். அதுக்குறம் அந்த கெசட் எல்லாம் வாங்கி வாங்கி அனுப்பணும். என்னை கேட்டுக்கொண்ட அருமையான தகப்பனே, தாய், உன் நிலைமை எப்படி? ஆண்டவருக்கு முன் படிப்பை வைக்கிறாயா? ஆண்டவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு முதல் உன் சுய விருப்பு வெறுப்புகளை உன் பிள்ளைகளுக்குள்ள ஊட்டுகிறாயா? தாய் தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தில் இருந்து, பொறுப்பில் இருந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கட்டுக் கொடுக்கிறோம். தாய் தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தில் இருந்து பிள்ளைகளை கூட்டி வைத்து தேவனுக்கு முன்பாக நாம் செபிக்கிறோம். உன் பிள்ளைகள் உன் தந்தையை சுத்திலும் எப்படி இருப்பார்களா? ஒளிவமர கண்டுகளை போல இருப்பார்கள் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யார் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா இருந்தால் அதற்குரிய காரியங்களை நாம செய்யணும். இப்படியே நாம ஒருமனவே வாக்கு தத்தங்களை மந்திரம் போல உச்சரித்துக் கொண்டு இருப்பதனால் அது நிறைவேற போறது அல்ல. அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக நாம் வாழணும். பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர் வாழ்ந்து காட்டணும் காட்டணும். வாழ்க்கையே பெற்றோருடைய வாழ்க்கையே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கோணலாக்க கூடாது. இன்றைக்கு சில பெற்றோர் பிள்ளைகளை திருத்த முடியல, இன்றைக்கு சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல முடியல, இன்றைக்கு சில பெற்றோர் சில பிள்ளைகளை கண்டிக்க முடியல. வாய் ஏன் அவர்கள் வாழ்ந்துவிட்ட கோணலான வாழ்க்கைகள் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கும். They cannot face to face their children. What a pity. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அல்ல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எத்தனையோ தாய் தப்பன் இதுல கேலஸ், பிள்ளைகள் படிக்கிறார்களான்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த போது அதை செக் பண்ணுவா, சில பேர் அதையும் செய்யணும். ஆனா எதிர்பார்ப்பு என்ன? பிள்ளைகள் படிக்கணும். விருப்பம் என்ன? பிள்ளைகள் பக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஆனா அதுக்குரிய காரியங்களை செய்கிறது டிவிக்கு முன்னால இருக்கு, பெரும்பு இடங்களுக்கு போறது, விசிட் பண்றது. என்ன நாம நினைக்கிறோம்? பிள்ளைகள் வளர்றாங்க. நாம நினைக்கிறோம் பிள்ளைகள் கம்ப்யூட்டர்ல இருக்கிறார்கள், இன்டர்நெட்ல இருக்கிறார்கள். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியும். உலகத்துல இருக்க எல்லா உத்திகளும் வீட்டையே கொண்டிடலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துரு. கருமானுக்களே, ஆபிரகாம் தன் பிள்ளைகளை தன் சந்ததிக்கு தேவ வார்த்தைகளையும் சத்தியங்களையும் சொல்லிக் கொடுப்பான், கட்டுக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி ஆபரமாய் குறித்து அருமையான சாட்சி சொன்னார். பாருங்க, இன்றைக்கு நீயும் நானும் தகப்பன் தாயின் ஸ்தானத்தில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் பக்தி உள்ள சந்ததியாய் பரிசுத்தமுள்ள ஜாதியாய் அவர்களை வளர்த்தெடுக்கிற ஒரு மாபெரும் பொறுப்பை தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்திருக்கார் என்பதை மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத. இதை குறித்து ஒரு நாளைக்கு தேவன் உடத்திலே கேட்பார். Shall we all stand up, please?